நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். திராவிட முன்னேற்ற கழக அரசு திங்களன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழகத்துக்கு முழுமையாக நீட் தேர்விலிருந்து விலக்களிக்கும் மசோதா மற்றும் அந்த மசோதா மீதான அதிமுகவின் நிலைப்பாடு மற்றும் பிஜேபியின் நிலைப்பாடு ஆகியவை குறித்து இந்த பாட்காஸ்ட்ல நம்ம இந்த நீட் தேர்வு என்பது தமிழகத்தில் இந்தியாவில் பிற மாநிலங்களைப் போல அல்லாமல் தமிழகத்தில் கடுமையான எதிர்ப்புகளையே சந்தித்து வருகிறது. ஏனென்றால் இதற்கு கல்வியாளர்கள் பல்வேறு காரணங்களை கூறுகிறார்கள். இதில் மிக முக்கியமான காரணமாக கூறுவது என்னவென்றால், இதர மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழகம் வந்து மருத்துவ கட்டமைப்பு வசதிகளில் மிக அதிகமான முன்னேற்றத்தை கண்டிருக்கிறது. தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மருத்துவ உட்கட்டமைப்பு வளர்ச்சியின் காரணமாகத்தான் இரண்டாவது அலை மிக உச்சத்தில் தமிழகத்தில் தாண்டவமாடிய போது கூட நாம் பெரிய அளவில் மருத்துவமனை படுக்கைகள் பற்றாக்குறையோ மருத்துவர்கள் பற்றாக்குறையோ நாம் சந்திக்கவில்லை என்பதை கல்வியாளர்கள் விளக்குகிறார்கள். நீட்டு இந்த தேர்வு வந்து கட்டாயம் என்பது வந்து மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலாகவே வந்து பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தில் வந்து தொடர்ந்து இதற்கான எதிர்ப்பலைகள் கிளம்பி கொண்டு வந்தன. மிக மிக அதிகமான மதிப்பெண்களை பெற்ற தலித் மாணவியான அனிதாவின் மரணத்தை தொடர்ந்து நீட்டுக்கு தமிழகத்தில் மிக கடுமையான எதிர்ப்புகள் ஏற்பட்டன. திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் சரி அதற்கு முன்பாகவும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்து விடுவோம் என்று அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாகவே வைத்தார்கள். இது போக வந்து திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் பலரும் வந்து தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசுகையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களை கடந்த பிறகும் இப்போதுதான் சட்டம் இயற்றப்பட்டு இது வந்து ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு அதற்கடுத்து இது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும். குடியரசுத் தலைவர் இதற்கு உடனடியாக ஒப்புதல் அளித்து விடுவாரா, நீட் ரத்து செய்யப்பட்டு விடுமா என்று கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல முடியும். அப்போ திமுக தவறான வாக்குறுதி அளித்தார்கள்னு கேட்டிங்கன்னா இது ஓரளவுக்கு இதில் உண்மை இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன காரணம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமல் இந்த நீட் தேர்வை ரத்து செய்வது அத்தனை எளிது கிடையாது என்பது மிக மிக நன்றாகவே தெரியும். இப்போதும் வந்து சட்டம் இயற்றித்தான் அனுப்பியிருக்கிறார்கள். குடியரசுத் தலைவர் இதற்கு ஒப்புதல் அளிக்கலாம், அளிக்காமலும் போகலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த அடிப்படையில் இவர்கள் வந்து இது திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு விடும் என்பதை வாக்குறுதியாக தேர்தல் சமயத்தில் அளித்தார்கள் என்பது விமர்சனத்திற்குரிய விஷயம்தான். சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு எப்படி, அது சரியாக இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய நிலைப்பாடுகளை தொடர்ந்து அது மாறி மாறிய நிலைப்பாடுகளை எடுத்து வந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்படி சொல்வதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை இந்த மசோதா வந்து பேரவையில் விவாதத்திற்கு கொண்டு வரப்படும் போதே உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செய்தார். வெளிநடப்பு செய்துவிட்டு அவர்கள் சொன்ன காரணம் என்னென்னா, இந்த நீட் தேர்வு காரணமாக சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட மாணவனை பற்றி விவாதிக்க எங்களை அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், தமிழக நலன் சார்ந்த காரணத்தால் மசோதாவுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் அவர் கூடுதலாக குறிப்பிட்டது என்னென்னா, இந்தியாவிலேயே தமிழகம் மட்டும்தான் நீட்டுக்கு விதிவிலக்கு கேட்கிறது, உச்சநீதிமன்றமே இந்த நீட் தேர்வு சரி என்று சொல்லிவிட்ட பிறகும் கூட வந்து தமிழக அரசு இப்படி கொண்டு வருகிறதுன்றதையும் ஒரு சேர்த்து சொல்கிறார். அப்போ கிட்டத்தட்ட இது ஒரு இரட்டை நிலைப்பாடாக தான் தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தியாவில் தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலங்களும் நீட் விலக்கு கோரவில்லை, உச்சநீதிமன்றமே இந்த நீட் தேர்வு சரி என்று சொல்லிவிட்டது என்பதையும் இந்த வெளிநடப்பு செய்த பிறகு அவர் ஊடகங்களிடையே பதிவு செய்கிறார். இது அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2017 ஆம் ஆண்டு குறிப்பாக 1 பிப்ரவரி 2017 அன்று சட்டப்பேரவையில் இதே போன்ற ஒரு மசோதாவை இயற்றி ஆளுநர் ஒப்புதலுக்கும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கும் அளித்து வைத்தது. அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் எதிர்பார்த்தது போலவே ஒப்புதல் தரவில்லை. இது ஓகே, மத்திய அரசு இன்று இருக்கக்கூடிய நிலைப்பாடு குறிப்பாக வந்து உச்சநீதிமன்றம் இந்த நீட் தேர்வு சரி என்று சொல்லிவிட்ட சூழ்நிலையிலும் மத்திய அரசு இந்த மருத்துவ கல்வியை தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாகவும் நீட் தேர்வை அவர்கள் அவசியம் என்று கருதுவதன் காரணமாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு மத்திய அரசு சம்மதிக்கவில்லை. இது வந்து ஓகே, இது ஒரு இயல்பாக மத்திய அரசு எடுக்கக்கூடிய குறிப்பாக பிஜேபி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்பதால் இதில் ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிமுக அரசு என்ன செய்திருக்க வேண்டும், இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டார் என்றதுமே உடனடியாக பேரவையில் இந்த விவகாரத்தை விவாதித்திருக்க வேண்டும். 1 பிப்ரவரி 2017 அன்று இந்த மசோதா மத்திய அரசுக்கு குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு இங்கே தமிழகத்தில் சட்டமாக இயற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகிறது. மாநில அரசு ஒரு மாநில சட்டமன்றம் மத்திய அரசின் சட்டத்துக்கு எதிராக ஒரு மசோதாவை இயற்றுமையானால் அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு இது தொடர்பான அதிகாரங்கள் அரசியலமைப்பு சாசனம் பிரிவு ஷரத்து 201 கீழ் வழங்கப்பட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்து விடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆர்டிகல் 201 படி ஒரு குடியரசுத் தலைவர் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டால் அது வந்து மாநில சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பப்படும். மாநில சட்டமன்றம் மீண்டும் அவையை கூட்டி விவாதித்து நாங்கள் இந்த சட்டத்தை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மீண்டும் அந்த சட்ட முன்வடிவை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தால் குடியரசுத் தலைவருக்கு அதில் அதற்கு ஒப்புதல் அளிப்பதை தவிர அவருக்கு வேறு வழியே கிடையாது. இதுதான் அரசியலமைப்பு சாசனம் சொல்வது. இந்த விவகாரத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 1 பிப்ரவரி 2017 வந்து தமிழக சட்டப்பேரவை இந்த மசோதாவை வந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு வந்து அனுப்பி வைக்கிறது. இந்த மசோதாவை எப்போது வந்து குடியரசுத் தலைவர் மத்திய அரசு வந்து மீண்டும் மாநிலங்களுக்கு திருப்பி அனுப்புகிறதுன்றதை நம்ம பார்க்கணும். ஏற்கனவே பிரிவு 201 கீழே வந்து மாநில சட்டமன்றம் மீண்டும் இந்த சட்டத்தை இயற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புமேயானால் குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளிப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை அப்படின்றதை நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒரு டைம் லிமிட் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, 6 மாதத்துக்குள் அந்த மசோதா வந்து மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நீட்டு மசோதா, அதிமுக அரசு இயற்றிய இந்த நீட்டு மசோதாவில் என்ன நடந்தது என்று கேட்டீர்கள் என்றால், பிப்ரவரி 2017 இந்த மசோதா மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாலும் குடியரசுத் தலைவர் இதை 22 செப்டம்பர் 2017 அன்று தான் திருப்பி அனுப்புகிறார். கரெக்டாக அந்த 6 மாதம் முடிந்து 3 நாட்கள் கழித்து இந்த மசோதா திருப்பி அனுப்பப்படுகிறது. திருப்பி அனுப்பியிருந்தால் மாநில சட்டமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும், தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிட்டாங்க, மீண்டும் இந்த அவை முன்னதாக இந்த மசோதாவை திருத்தப்பட்ட வடிவிலோ இல்லை அதே வடிவிலோ நாங்கள் கொண்டு வருகிறோம், மீண்டும் இதை மத்திய அரசுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், தமிழக அரசியல் கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நீட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை மிக தெளிவாக அறிவித்துள்ள திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவித்திருக்க போவதில்லை. மாறாக குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவை திருப்பி அனுப்பியதையே வெளி உலகத்துக்கு எப்போது தெரிய வந்தது தெரியுமா, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை வேறு யாரோ ஒருவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். தமிழக அரசு இயற்றிய நீட்டுக்கு எதிரான இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று தொடரப்பட்ட ஒரு வழக்கில் முதல் முறையாக மத்திய அரசின் வழக்கறிஞர் வந்து குடியரசுத் தலைவர் இதை 2 வருஷம் முன்னாடியே திருப்பி அனுப்பிச்சிட்டார் என்ற விவரத்தை அப்போது தான் சொல்கிறார். இதில் நமக்கு க்வெஸ்சன் என்னன்னா, ஏன் வந்து 2 வருஷமாக வந்து இந்த மசோதா குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிச்சதை அதிமுக அரசு மறைக்க வேண்டும், என்ன காரணம்னா அதை வெளிப்படையாக சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பேரவையில் வந்து ஒரு மசோதாவை கொண்டு வாருங்கள், மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புங்கள் என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம். அந்த மாதிரி மீண்டும் ஒரு ஒரு மசோதா இயற்றப்பட்டு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுமேயானால் அரசியல் ரீதியாக அதிமுகவுக்கு சங்கடம் வரும் என்ற காரணத்தால் தமிழகத்தின் நலன்களை, தமிழக மாணவர்களின் நலன்களை, தமிழக மருத்துவர்களின் நலன்களை புறந்தள்ளிவிட்டு தங்களின் சுயநல காரணத்துக்காக அதிமுக 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிய விவகாரத்தையே வெளியில் சொல்ல வேண்டியவில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இப்போ ஏற்கனவே வந்து இந்த மாதிரி மசோதா திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கும் அதிமுக அரசு அனுப்பிய மசோதாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அனுப்பிய மசோதாவுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முக்கியமான வேறுபாடுகள் இருக்குது. கடந்த முறை அதிமுக அரசு அனுப்பிய மசோதாவில் வந்து பார்த்தீர்கள் என்றால் அது வந்து எந்த விதமான தரவுகளும் ஒரு ஆதாரங்களின் அடிப்படையிலும் இல்லாமல் இது தமிழக அரசின் தமிழகத்தின் நலனுக்கு எதிரானதுன்ற ஒரு கிரவுண்டு மட்டும்தான் மெயினாக வச்சுருந்தாங்க. வேறஸ் டிஎம்கே கவர்மெண்ட் வந்த பிறகு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஏ.கே. ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை அமைத்துள்ளனர். நேற்று அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சட்டத்தில் கூட அந்த குழுவின் பரிந்துரைகள் வந்து அந்த சட்டம் தொடங்குவதற்கு முன்னாடி அந்த பிரியாம்பிளில் வந்து தெளிவாக அந்த சட்டத்தின் நோக்கம் என்ன என்பதில் அவர்கள் தெளிவாக அதில் விளக்குகிறார்கள். அதாவது இந்த நீட் என்பது சமத்துவத்திற்கு எதிரானது, குறிப்பாக கிராமப்புற மற்றும் விளிம்பு நிலை மாணவர்களின் நலன்களுக்கு இந்த நீட்டு தேர்வு எதிரானதாக இருக்கிறது, அரசு பள்ளியில் படித்தாலும் கூட தனியார் நிறுவன கோச்சிங் வகுப்புகளில் படித்தவர்கள் மட்டுமே நீட் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலை இருக்கிறது, இது சமூக சமத்துவத்திற்கு எதிரானது என்று அந்த திரு ஏ கே ராஜன் அவர்களின் குழு வந்து பரிந்துரை செய்திருக்கிறது. நீதியரசர் திரு ஏ கே ராஜன் அவர்களின் குழு இது போன்ற ஒரு பரிந்துரையை செய்திருப்பதன் காரணமாக அந்த பரிந்துரையின் அடிப்படையிலேயே இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்படுகிறது என்பதை திமுக அரசு அந்த சட்டம் முன்வடிவிலேயே சொல்லியிருக்கிறது. இதன் காரணமாக ஒரு ஜுடிஷியல் கமிஷன் எடுத்த டிசிஷன் பேஸ் பண்ணி ஒரு லா கொண்டு வந்திருக்கிறதுனால ஏற்கனவே அனுப்பிய சட்டத்தை விட இதற்கு கூடுதலாக ஒரு சட்ட வலு, ஒரு 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 ரைட் ஸ்டாண்டிங்கில் வந்து இந்த டிராஃப்ட் லா இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து பிஜேபி இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய பிஜேபி இன்னைக்கு தொடர்ந்து எடுத்து வரக்கூடிய இந்த நிலைப்பாடு மற்றும் உச்சநீதிமன்றம் இது போன்ற சட்டங்கள் தொடர்பாக எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எல்லாம் பார்க்கும்போது அத்தனை எளிதாக தமிழக அரசின் இந்த சட்டத்துக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோ மத்திய அரசின் ஒப்புதலோ கிடைக்கப் போவதில்லை என்பது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. என்ன காரணம்னா இந்த நீட்டு போன்ற மத்திய தேர்வுகள் எடுத்து வருவதற்கான காரணமே என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இடஒதுக்கீட்டை ஓரங்கட்டி விட்டு மெரிட் அப்படின்ற கான்செப்டை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதாவது என்னென்னா, சமூக நீதியை உறுதி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஜாதியின் அடிப்படையில், சமூக ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு முறை வந்து இந்தியா முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ சமீப காலமாக குறிப்பாக இந்த தாராளமயமாக்கல் பொருளாதாரம் வந்த பிறகு அடிக்கடி இந்த மெரிட் என்ற கான்செப்ட் முன்னுக்கு வருது. இந்த மெரிட் மூலமாக அவர்கள் சொல்வது என்னவென்றால், அது எப்படி 70 மார்க் வாங்கிய ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவனும், 98 மார்க் வாங்கிய ஒரு இதர சாதியைச் சேர்ந்த மாணவனும் எப்படி வந்து ஒரே வகுப்பில் படிக்க முடியும், 70 மார்க் வாங்கினவனுக்கு மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்னா 98 மார்க் வாங்கினவனோட மெரிட் என்ன ஆகிறது என்று போன்ற கேள்விகள் வருகிறது. இடஒதுக்கீடுன்றது ஒரு பெரிய டாபிக், அதை பின்னாலில் விவாதிக்கலாம். ஆனால் வந்து இந்த இடஒதுக்கீடுன்ற இந்த கான்செப்டே வந்து மெரிட்டு அதாவது தகுதி என்பதை வந்து நீர்த்து போக செய்கிறதுன்ற ஒரு வாதம் வந்து தொடர்ந்து அடிக்கடி இது எழுப்பப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இடஒதுக்கீடுக்கு எதிராக இடஒதுக்கீடு திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தொடரப்படும் பல்வேறு வழக்குகளில் வந்து இந்த மெரிட் என்ற கான்செப்ட் அடிக்கடி விவாதிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் வந்து பலர், ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கின்றனர், பலர் வந்து இந்த இடஒதுக்கீடுக்கான அந்த கான்செப்ட் என்னன்றதே வந்து அடிப்படையாக புரிந்து கொள்ளாமல் அவர்களும் இந்த மெரிட் என்ற இந்த வலைக்குள் விழுந்து விடுகிறார்கள் என்பதை அவர்கள் இடஒதுக்கீடு தொடர்பாக அளித்துள்ள பல்வேறு தீர்ப்புகளிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உரிய மதிப்பெண் இல்லாமல் பிறப்பால் வந்து இந்த சாதியை சேர்ந்தவன் என்பதற்காகவே உரிய மதிப்பெண் பெறாத ஒருத்தனை மருத்துவராக ஆக்கிவிட்டோம் என்றால் நாளைக்கு வந்து இந்தியாவின் மருத்துவ உட்கட்டமைப்பு வசதி, இந்தியாவின் மருத்துவத்துறையின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்ட்டு வந்து இவங்க சொல்கிறாங்க. இவர்களெல்லாம் யதார்த்தத்தில் நடைமுறையில் என்னென்ன சிக்கல்களை ஒவ்வொரு மாநிலங்களும் அனுபவிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்று தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த நீதியரசர் ஏ கே ராஜனோட குழுவிலே வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பரிந்துரையில் வந்து என்ன சொல்கிறார்கள் என்றால், கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த நீட்டுத் தேர்வு தொடர்ந்து அமலில் இருப்பதன் காரணமாக கிராமப்புறங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் வந்து பணியாற்றுவது எண்ணிக்கை பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளுக்கு கிராம சுகாதார நிலையங்களுக்கு வந்து மருத்துவர்களை நியமிப்பதில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதோடு அல்லாமல், இந்த நீட் தேர்வு மூலமாக எழுதி வந்து MBBS முடிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மேற்படிப்புக்காக வெளிநாடுகளுக்கு பலர் செல்வதன் காரணமாக அவர்கள் வந்து கிராமப்புறங்களில் பணியாற்றுவதை விரும்பவில்லை என்பதை அந்த நீதியரசர் குழு வந்து குறிப்பிட்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து வட இந்தியாவில் பல மாநிலங்களில் இருப்பது போல அல்லாமல் தமிழகத்தில் வந்து இந்த பிரசவ காலத்தில் பெண்கள் இறப்பது, தாய் சேய் இவர்களோட உயிருக்கு ஆபத்து இல்லாமல் அவர்களை நல்ல முறையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது, குறிப்பாக இன்னும் சொல்லப்போனோன்னா ஸ்னேக் டெத்ஸ், பாய்சன் பைட்டு, முன்னாடிலாம் கிராமப்புறங்களில் வந்து பாம்பு கடித்து பலர் வந்து இறக்கும் சூழலெல்லாம் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையிலும் மருத்துவர்கள் 24 மணி நேரம் பணியில் இருப்பதன் காரணமாக இது போன்ற இறப்புகள் எல்லாம் வந்து தவிர்க்கப்படுகின்றன. இதெல்லாம் பாதிக்கப்படுகிறது அப்படின்றத வந்து இந்த நீதியரசர் ஏ கே ராஜன் குழுவில் தெரிவித்திருக்கிறார். இவ்வளவு காரணங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த சட்டத்துக்கு மத்திய அரசின் பரிந்துரையோடு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெறுவது என்பது அத்தனை எளிது கிடையாது. என்ன காரணம் என்றால், மத்திய அரசு சட்டம் ஒழுங்கு முதல் கல்வி இது போன்ற பல்வேறு முக்கிய விவகாரங்கள் எவையவையெல்லாம் மாநில பட்டியலில் அரசியலமைப்பு சாசனத்தில் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் மாநில பட்டியலிலிருந்து நீக்கி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வருவதோ இல்லை மத்திய அரசு பட்டியலுக்கு கொண்டு போவதோ என்று மாநிலங்களின் அதிகாரங்களை பறிக்கும் வேளையில் வந்து மத்திய அரசு தொடர்ந்து கடந்த 6-7 ஆண்டு காலமாக ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நீட் தேர்வுக்கு தமிழக அரசு மற்றும் தமிழ் மாநிலத்துக்கு விதிவிலக்கு வாங்கும் என்றால் நாளை இந்த போக்கு மற்ற மாநிலங்களுக்கும் பரவக்கூடும். ஏனென்றால் ஏற்கனவே வந்து பாஜக அல்லாத ஆட்சி நடக்கும் பல்வேறு மாநிலங்களில் மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. மத்திய அரசு மாநிலங்களின் உரிமைகளை தொடர்ந்து பறித்து கொண்டு வருகிறது என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழக அரசு இந்த சட்டத்தை வந்து வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டுமேயானால் தமிழக அரசை முன்மாதிரியாக கொண்டு இதர மாநிலங்களும் மத்திய அரசிடமிருந்து இந்த அதிகாரங்களை தங்களுக்கு எடுத்துக்கொள்வதற்கான சட்ட முன்னோடிகளை தாக்கல் செய்வதற்கான சூழல் ஏற்படுகிறது. மோடி தலைமையிலான மத்திய அரசு என்பது இது போன்ற ஒரு போக்கை ஒரு நாளும் அனுமதிக்காது அப்படின்றது அவர்கள் கடந்த 7 ஆண்டு காலமாக அவர்கள் எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்பதை பொறுத்து நாம் பார்த்து வருகிறோம். எப்படி பார்த்தாலும் அவர்கள் தேர்தலில் தவறான வாக்குறுதிகளை அளித்திருந்தாலும் கூட தமிழகத்தின் நலன் சார்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழகத்துக்கு விலக்களிக்கக்கூடிய இந்த நீட்டு மசோதா என்பதை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமிழகத்தின் எதிர்காலத்தின் நலனை மனதில் கொண்டு நிச்சயமாக வரவேற்க வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. ஏனென்றால் நாம் வந்து இங்கே தமிழகத்தில் கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் உருவாகிய 10-12 மாவட்டங்களை தவிர்த்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்தின் அத்தனை மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. புதிதாக மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் மாவட்டங்களுக்கு மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், செவிலியர் பயிற்சி கல்லூரிகள், அண்டு இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் இதெல்லாம் வந்து பல்வேறு மாவட்டங்களில் அரசே கல்லூரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இப்படி நாம் நமது வரிப்பணத்தை செலுத்தி நமது உட்கட்டமைப்பு மருத்துவ உட்கட்டமைப்பை நாம் பெருக்கிக் கொள்வோம். வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் நீட் என்ற தேர்வின் மூலமாக இந்த உட்கட்டமைப்பை பயன்படுத்தி தமிழகத்தில் படித்துவிட்டு அவர்கள் மேற்படிப்புக்காக வெளிநாடுக்கு செல்வார்கள் என்றால் அதை வந்து தமிழக மாநிலம் வந்து பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது சரியாக இருக்காது. ஆகையால் இந்த சட்ட முன்வடிவை கொண்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு விரைவில் அளிக்க உள்ள திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நிச்சயமாக நமது பாராட்டுக்கள். இந்த நீட் தேர்வு தொடர்பாக அடுத்தடுத்து வந்து குடியரசுத் தலைவர் என்ன நிலைப்பாடுகளை எடுக்கிறார்கள்? இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். குடியரசுத் தலைவரே இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்தாலும் கூட உடனடியாக இந்த சட்டத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்திலே உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த அரிய வகை ஏழைகளான அந்த முற்பட்ட வகுப்பினருக்கு, வறுமையில் இருக்கக்கூடிய முற்பட்ட வகுப்பினருக்கு மத்திய அரசு இடஒதுக்கீடு கொண்டு வந்தபோது உச்சநீதிமன்றத்தில் அது சேலஞ்ச் செய்யப்பட்ட போது உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதிக்காமல் தான் இந்த வழக்கை விசாரித்தது. ஆனால் இதே விபி சிங் அரசாங்கத்தில் மண்டல் கமிஷனின் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீட்டை தரும் மண்டல் கமிஷனின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்ட போது உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்த பிறகுதான் விசாரணையை தொடங்கியது. பின்னாளில் அந்த சட்டம் சரியென்றும் உச்சநீதிமன்றம் நிலைப்பாடு எடுத்தாலும் கூட எடுத்த உடனே தடை விதித்தது. ஆனால் இந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை என்பதையும் நாம் பார்க்கணும். ஸோ இதை கோர்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றதும் வந்து மு க ஸ்டாலின் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் அமையும். இதையெல்லாம் மீறி தமிழகத்தின் நலனுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து இந்த விவகாரத்தை வலியுறுத்தி இதில் வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதே நேரத்தில் இந்த தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டம் முழுமையாக நிறைவேறி தமிழகத்துக்கு நீட்டிலிருந்து முழுமையான விலக்கு என்பது உறுதி செய்யப்படும் வரை இந்த நீட் தேர்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுவரை மாணவர்களோட எதிர்காலம் என்னென்ற ஒரு கேள்வி இருக்குது. அதற்காக இது நீட்டுக்கு விலக்கு கிடைக்கிறது பின்னாளில் கிடைக்கட்டும், அதுவரை தமிழக மாணவர்களை இந்த நீட் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் வேலையையும் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை செய்ய வேண்டும். சரி, இதுக்கு முன்னாடி வந்து இந்த சட்டத்தை வந்து தான் நிராகரிச்சிட்டாங்க, தமிழக அரசு வந்து இந்த முறை வெற்றி பெறுமா அப்படின்றதுக்கு வந்து இதற்கு முன்னாடி பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே வந்து தமிழகத்தில் இதுபோல் ஒரு முறை ரத்து செய்யப்பட்ட சட்டம் வந்து மீண்டும் நிறைவேற்றியதற்கான வரலாறு இருக்கிறது. 2005 முன்பு வரை தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம் இது போன்ற ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு வந்து தமிழக அரசு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காமன் என்ட்ரன்ஸஸ்னு அதை சொல்லுவாங்க. அந்த என்ட்ரன்ஸஸில் பெற்ற மதிப்பெண் அதற்கு பிறகு வந்து இந்த ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி இது போன்ற சப்ஜெக்ட்டுகளை அவர்கள் வாங்கின மதிப்பெண்கள் எல்லாம் சேர்த்து ஒரு கட் ஆஃப் அரைவ் பண்ணி அதை பேஸ் பண்ணி சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ஸில் அட்மிஷன்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த திட்டத்தை வந்து 2005 செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ரத்து செய்தார். அவர் ரத்து செய்த பிறகும் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து மத்திய அரசின் ஒப்புதல் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த சட்டத்தை வந்து ரத்து செய்தது. இதற்கு பிறகு 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நிலைப்பாடாக இருந்தாலும் இந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்வது என்பது தமிழக மாணவர்களின் நலன்களுக்கு உகந்ததாக இருக்கும் என்று கருதிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்று வந்து 2006 வந்து இந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதற்கான சட்டத்தை இயற்றியது. அதன் அடிப்படையில் 7 மார்ச் 2007 அன்று இந்த சட்டம் மீண்டும் ஒரு சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்து அந்த நுழைவுத் தேர்வு என்ற அந்த கான்செப்டை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணாங்க. அதற்கு பிறகு 2007 பார்த்தீங்கன்னா அதற்கு இந்த ப்ளஸ் டூ மதிப்பெண்களை மட்டும் வைத்து தான் நுழைவு இது மெடிக்கல் இன்ஜினியரிங் அட்மிஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு நீட் வர வரைக்கும். ஸோ ஏற்கனவே அந்த சட்டமும் மீண்டும் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து அது சேலஞ்ச் செய்யப்பட்ட போது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளித்ததன் காரணமாக இன்றைக்கு வரை நமக்கு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இல்லாமல் இருக்கு. ஸோ அதே போல இந்த நீட் தேர்வுக்கும் மிக நீண்ட சட்ட போராட்டங்களை நடத்த வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தமிழக அரசு ஆளாகி இருக்கிறது. அதிலெல்லாம் தமிழக அரசு வெற்றிகரமாக தங்கள் நடவடிக்கைகளை எடுத்து தமிழகத்துக்கு முழுமையான நீட் தேர்விலிருந்து முழுமையான விலக்கு அளிப்பதை திமுக அரசு உறுதி செய்யும் என்று நம்புகிறேன். இது வந்து மிக மிக ஒரு நல்ல முன்முயற்சி, பட் நீண்ட சட்ட போராட்டம் இருக்கு என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் ஒரு பாட்காஸ்டில் விரைவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சவுக்கு சங்கர். நன்றி.